SBS தமிழ். மீண்டும் வணக்கம் முகிலன் அவர்களே.
வணக்கம் முகிலன்.
உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அல்லது டெமோக்ரஸி மக்களாட்சி நடக்கின்ற நாடு இந்தியா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் போக்கு ஃபாசிசத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது என்று அரசியல் அவதானிகள் சிலர் கூறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அப்பட்டமாக. அதாவது இந்தியாவில வந்து நீண்ட காலமா ஃபாசிசம் தான் இருக்குது. முழு ஃபாசிசம் இல்லாம ஒரு அரை ஃபாசிசமா தான் இங்க தொடர்ந்து அரசு. ஏன்னா சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. கூடங்குளம் போராட்டத்துல 2014 மே 8 அன்னைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது, கூடங்குளம் அணுகலை போராட்ட வழக்குகளை உடனடியாக முடிவு கொண்டு வரணும்ட்டு. இன்னைக்கு உத்தரவு கொடுத்து 1500 ஆயிடுச்சு. ஒரு வழக்கு கூட விசாரணைக்கு கொண்டு வரல. நீதிமன்ற தீர்ப்புகளை நீதிபதிகளே மதிப்பதில்லை. எந்த சட்டங்களையும் அரசாங்கமும் அதிகாரிகளும் மதிப்பதில்லை. இந்த நாட்டுல என்ன பிரச்சனைனா, நாம திரும்ப திரும்ப நீதிமன்றங்களும் எல்லா இடங்களையும் சொல்றது, நாங்க சட்டத்துக்கு புறம்பா நடந்ததா சொல்லி எங்களை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க ஒருத்தராவது சட்டத்தை நடங்கன்னு கேக்குறோம். ஆனா சட்டம் என்பது பேப்பரில் இருக்கிறது, காகிதத்தில் இருக்கிறது, உத்தரவாக இருக்கிறத ஒழிய நடைமுறையில் சட்டத்தை மதித்த ஆட்சியோ சட்டப்படி நடக்கக்கூடிய ஆட்சியோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நடக்கக்கூடிய ஆட்சியோ இங்கே இந்தியாவில நீண்ட நடிக காலமாக இல்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு இங்க தமிழகத்துல ஜெயலலிதா அவர்கள் செத்த பின்பு, எடப்பாடி அவர்களுடைய அதிகாரத்திற்கு வந்த பின்பு, இவ்வென்றால் சிறைவாசம், ஏனென்றால் துப்பாக்கிச்சூடு, வாரத்திலிருந்து பேசினாலே ஆலையே இல்லாமல் போடுவது, ஒரு நகைச்சுவை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நாங்க கரூர்ல வந்து மணல் கொள்ளை எதிர்த்து ஓராண்டு போராட்டம் நடத்தணும். ஒரு போராட்டம் கூட காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்ததில்லை. அத்தனை போராட்டமும் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி 10,000 மக்கள் எங்களோட இருந்ததுனால அனுமதியை வாங்காம எல்லா போராட்டம் நடத்தி இருக்கோம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன சூழல்னா, ஒரு திருமண கூட்டம் நடத்தணும்னா கூட உயர் நீதிமன்றம் போய் உத்தரவு வாங்கினாத்தான் நடத்த முடியும். காவல் நிலையத்துல அனுமதியை கொடுப்பதில்லை. நான் கைது செய்யப்பட்ட பின்னாடி கரூர் மாவட்டம் வேளாயம்பாளையத்துல முகிலனை கைது செய்தது கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் வைக்கணும்னாங்க. அதுக்கு அனுமதி கிடையாது. சரி, அப்படி அனுமதி கொடுக்காட்டி பரவாயில்லன்னு கரூர் பகுதிகளில் எனக்கு 2017 ஆறுதவரங்கள தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த 10 ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 2017 நம்மாழ்வார் விருது, சிறந்த சுற்றுச்சூழல் செயல்பாட்டோட விருது கொடுத்துருந்தாங்க. விருது பெற்ற முகிலனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி கூட அனுமதி கிடைத்தாங்க. அதுக்கு அனுமதி கிடையாதுட்டாங்க. நாட்டுல அரசு எதிர்த்து பேசுவார்கள் என்று கருதுனா எந்த நிகழ்வுக்கும் தமிழ்நாட்டுல வந்து அனுமதி என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே இல்லாத நிலைதான் இருக்கு. அப்ப இது ஃபாசிசம் இல்லாம என்ன? இந்த நாட்டுல வந்து வாய திறந்து சோபிலாங்கிற பெண்மணி பாசிச பாஜக ஒழிகள்னு சொன்னா கைது, 8 போய் மனு கொடுக்க போனாலே கைது, நெடுவாசனை பற்றி பேசினாலே கைது. இப்படி வரும் தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக விரோத போக்கு. பாசிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் முதலாளித்த ஜனநாயகத்தை அனுமதிக்காத ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய சர்வதிகாரம் பாங்க. இன்னைக்கு அப்படியான சர்வதிகாரம் முழுக்க முழுக்க குறைச்சு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுல வந்து பாசிசம்ங்கிறதுக்கான முழு பொருள் எத்தனை பேர் புரிஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த நாட்டில் எந்த ஒரு அரசினுடைய கருத்திற்கு மாற்று கருத்து வைக்கக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க தமிழகத்தின் உரிமையை பற்றி குரல் கொடுப்பவர்கள், பாரதிய ஜனதாவினுடைய பார்ப்பனியத்தன்மையை எதிர்க்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ்நாட்டினுடைய இழந்த உரிமைகள், தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமைகள், பரிமாணத்தை பற்றி குரல் கொடுப்பவர்கள் அத்தனை பேரையும் செயல்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் கூட குறிப்பா சொல்ல போனா, தமிழக அரசு நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம் என்று சொல்லக்கூடியதற்காக போராடியதை கூட கைது செய்து சிறையில் அடைத்து பிழை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. நீட்டுக்கு அப்படித்தான் நடந்தது. நீட்டுக்காக போராடியும் சிறையில் எடுக்கப்பட்டார்கள். நெடுவாசல் கூடாது என்று தமிழக அரசு சொல்லுச்சு. நெடுவாசலுக்காக போராடியதும் கைது செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு வந்து 11 திட்டங்கள் இப்படி தமிழக அரசு ஏழு சாலை இன்னைக்கு வந்து 7 பேர் விடுதலை தமிழக அமைச்சரவை தீர்மானம் போட்டிருக்குது. ஆனா 7 பேர் விடுதலைக்கான இயக்கத்தை மக்கள் போராட்டத்தை கட்டமைப்பதற்கு நீதிமன்றம் போயிட்டு அனுமதி வாங்கி மதுரையில வந்து ஒரு மனித சங்கிலி போராட்டத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நீதிமன்றத்தை போயிட்டு அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை உயர் நீதிமன்றத்துல போய் அது 2 ஆர்ப்பாட்டமா நடத்திக்கின்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு பாசிச சூழலில் தமிழ் தேசியம் இருக்குது. தமிழ் தேசியம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தேசியத்திலையும் உரிமைக்கான குரல் கொடுக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சமீபத்துல மாவோயிஸ்டின் துணை நின்று சொல்லி எழுத்தாளர்கள் சமூக செயல்பாட்டில் 5 பேர் கைது செய்து இன்னைக்கு வீட்டுக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. கௌரி லங்கேஸ்லிருந்து பாசிசத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்களை, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தவர்களை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நானே வந்து அன்னைக்கு என்னை தூக்கி கொண்டு கடல்ல கள்ளக்கட்டு போடுறாங்க. இன்னைக்கு உயிரோட கிடையாது. சிறைக்குள் வந்து நான் டெங்கு வந்தோ அல்லது பள்ளிக்காசு வந்து செத்து இருந்தா உயிரோடு கிடையாது. நேரடியாக அரசு தன்னுடைய அடியாட்கள் மூலம் இப்படி செய்து கொண்டிருக்காங்க.
உங்களுடைய போராட்டங்களுக்கு வாக்கு அரசியல் செய்பவர்கள் பெரிதாக ஆதரவு தெரிவிப்பதில்லை, கலந்து கொள்வதும் இல்லை, ஆனால் மற்றவர்கள் உங்களுடன் இணைந்து செயற்படுகிறார்கள். அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரிகிறதா ஐயா?
தெளிவாக தெரிகிறது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து வாக்கு அரசியல் செய்பவர்களை எப்போதும் கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருப்பவர்கள். காரணம், 2010 தமிழகத்தினுடைய நிலைமைகள் பல போராட்டங்கள் மாறப்பட்டிருக்குது. கூடங்குளம் அணுகுலை போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 50,000 மக்களை திரட்டி தொடர்ந்த 3 காலம் நடந்த போராட்டம், பல லட்சம் மக்கள் கூடிய முல்லைப் பெரியாறு போராட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், நெடுவாசல் போராட்டம், கல்யாணமங்கலம் போராட்டம், பெருந்துறை கொக்கோ கோலா எதிர்ப்பு போராட்டம், இணையம் துறைமுகம் எதிர்ப்பு போராட்டம், இப்பொழுது கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மணக்குடி சட்டக துறைமுகம் எதிர்ப்பு போராட்டங்கள், இங்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம், இப்படி எல்லா போராட்டங்களும் வாக்காசியில் இடைவர்களால் நடத்தப்பட்டது அல்ல. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மணற்கொள்ளை எதிர்ப்பு போராட்டம், கிராண்ட் எதிர்ப்பு போராட்டம், மற்றும் 8 எதிர்ப்பு போராட்டம், தாருமணல் எதிர்ப்பு போராட்டம் என்ற அத்தனை போராட்டங்களும் நாடு முழுக்க வாக்குச்சாவடி முகவரி வைத்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்லக்கூடிய எந்த கட்சியுடைய செயல்பாடு கிடையாது. மக்கள் இயக்கங்கள் தான் இதெல்லாம் முன்னெடுத்திருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம் போராட்டம் வலுவாக இருக்கும் பொழுது கூட ஓடி வந்து ஒட்டிக் கொள்வார்கள், சில நாள் இருப்பார்கள், பின்பு போய்விடுவார்கள். இதுதான் நடந்திருக்க ஒழிய இவர்கள் எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து நிலைமையை மாற்றியதாக எந்த வரலாறுகளும் கிடையாது. இதை மக்கள் மத்தியில் நாங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வாக்கரசியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு இயக்கங்கள் எங்களோட போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிற ஒழிய பெரிய அளவிற்கு நாடு முழுக்க மக்களை திரட்டி வைத்திருக்கக்கூடிய எந்த அமைப்புகளும் இந்த போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டதும் இல்லை, நிலைமையை மாற்றியதும் இல்லை. மக்கள் பூரா கூடிட்டானா 50,000 கூடிட்டானா இவங்க தலைவர்கள் வருவாங்க, வந்து நாங்களும் போராட்டத்துக்கு ஆதரிக்கிறமாக ஒரு நாள் அடையாள போராட்டம் நடத்துவாங்க. ஏன் என்று சொன்னால், இன்று இந்த கட்சிகள் எல்லாம் மக்களிடம் முழுக்க அம்பலப்பட்டு போய் கிடக்கிறது. நான் சிறையில் இருக்கும்போது சொன்னேன், சிறையில் இருக்கும்போது 2 தமிழகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தது, ஒன்று நீட், இன்னொன்று பேருந்து கட்டண உயர்வு. இந்த வாக்கு கட்சிகள் என்ன வேலையை செய்தார்களுக்கு? பேருந்து கட்டண உயர்வுக்கு ஒரு நாள் அடையாள போராட்டம், ஒரு நாள் முற்றுக, ஒரு நாள் கைது, ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், முடிச்சுட்டாங்க. 60 பேருந்து கட்டணத்தை ஏற்றி அரசாங்கமே 1 குறைச்சது. 1 100 டிக்கெட் இருந்தால் 150 ஏற்றி 159 மாற்றாங்க. இந்த கட்சியுடைய செயல்பாடு என்ன இருந்தது? நீட்டில் என்ன செயல்பாடு இருந்தது? அனிதாக இருந்தாங்க, உடம்பாக்க மன்றத்துக்கு போனாங்களோடைய இந்த ஆண்டு மீண்டும் நீட் பிரச்சனை இருந்தது. என்ன செய்தார் அந்த கட்சி? தமிழ்நாட்டை முடக்க முடியாதா? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரதான கட்சியா ஒரு கட்சி இருக்குதுன்னா, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா ஒரு ஒன்றியத்தில் அந்த கட்சியை சேர்ந்த 1000 பேர் ஏதாவது பிழைப்பாளர் வரைக்கும் வந்து விட முடியும், ஊராட்சியில் பொறுப்புகளுக்கு வர முடியும், கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், இப்படி பல்வேறு பொறுப்புகள் ஒரு தொகுதிக்கு 1000 பேருக்கு வருமானம் பண்ணக்கூடிய வழியில இந்த நாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒரு ஒன்றியத்துக்கு 1000 பேர், தமிழ்நாட்டில் 385 ஒன்றியங்கள் இருக்குது, 100 மேற்பட்ட நகராட்சி இருக்குது, 10 மேற்பட்ட மாநகராட்சி இருக்குது, ஒவ்வொன்றையும் 100 1000 பேர் தான் சொன்னதை தமிழ்நாட்டில் சிறையில வைக்கிறதுக்கு கிடையாது. ஆனா எந்த கட்சி தான் செஞ்சிருக்கா? 1990 மேல இந்த கட்சி தலைவரை கைது பண்ணா உள்ள போவாங்க. ஏன்னா கட்சிக்காரர்கள் சொத்த பறிமுறை பண்றது சொல்லிச்சு போறாங்கன்னா அப்போ உள்ள போவாங்களோடைய மக்கள் போராட்டத்திற்காக இந்த வாக்கு கட்சிகள் ஏதாவது போராட்டம் நடத்தி செய்து போயிருக்காங்களா? கிடையாது. காரணம், இதை எல்லாமே நாங்க தொடர்ந்து என்ன பண்றோம், இந்த வாக்கு கட்சிகளால் தமிழகத்துடைய நிலைமைகள் மாறாது. தேர்தல் அரசியல், நிலவக்கூடிய தேர்தல் அரசியல் என்பது முழுக்க முழுக்க பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வாழ்பிடிக்கக்கூடியது. இது நம்முடைய நாட்டினுடைய நிலைமையை மாறாது. யார் ஒருவர் தேர்தலில் போய் நாங்க நின்று இப்ப கூடி நிலவக்கூடிய சமூக அமைப்பில் மாற்றம்னு சொல்லி சொன்னா அது ஏமாற்றலாம். 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாட்டில் இருக்காங்க. ஆனா 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாததா 500 1000 பணம் செயலில் இப்ப வந்தது நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க. பிரதமர் கொண்டு வந்து என்ன பண்றாரு? அப்ப நாடாளுமன்றம் வச்சு பாஸ் பண்றாங்க. திரும்ப பெற்றா கூட வேற வேறு கட்சிகள் சிபிஐ பார்த்து மிரட்டி இவர்கள் வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி கொண்ட வழிமுறை நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது? அப்ப இந்த ஓட்டு கட்சிகள் வாக்கு பெறுவதாக சொல்லக்கூடிய கட்சிகள் எங்களுக்காக குரல் கொடுப்பு என்பதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. காரணம், இந்த கட்சிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அரசியல் என்பது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நடைமுறை. இவர்களுடைய செயல்பாடு என்பது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நான் கரூர்ல 12 மணல்குவாரிக்கு 10 மணல்குவாரி மூடணும். இந்த கட்சிகளை வச்சாலும் மூடல, மக்களை திரட்டி தான் மூடணும். தமிழ்நாட்டில் வரலாறுகள் சொன்னேன், மீத்தேன் போராட்டமோ நெடுவா சொல்லோ கதிராமங்கலமோ இதுவும் இந்த கட்சிகள் சொல்லியதான் இருக்கல, எல்லாம் மக்கள் திரும்பினாங்க. மக்களுடைய போராட்டத்தாலதான் வெற்றி பெற்றதை ஒழிய இந்த கட்சியுடைய பங்களிப்பு என்பது கூட போய் நாங்கள் தலை காமிச்சுன்னு சொல்றதுக்கு மேல இவருடைய ரோல் எதுவும் கிடையாது. அதனால இந்த வாக்கு வங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அவர்களுக்கு வந்து நீங்க உண்மையை சொல்லக்கூடியவனை வந்து பேசணும்னா அது விவாதமாகு, அது இவருடைய இருத்தவைக்கே கேள்வியாங்கிறதுனால இந்த கட்சி தலைவர்கள் வந்து பார்க்காம இருக்கான்னு கருதுறேன். அதுதான் யதார்த்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமூக போராளி முகிலன் அவர்கள். சரி, நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கிறீர்கள், மக்கள் வாழும் சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறீர்கள், அதற்காக சிறை செல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்காக குரல் கொடுக்கிறீர்களோ அந்த மக்கள் இந்த வாக்கு அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் தானே செல்கிறார்கள். அப்படியான மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
மக்கள் புரட்சிக்காரர்கள், மக்கள் எப்பவுமே புரட்சிக்காரர்கள், மாற்ற விரும்பக்கூடியவர்கள். நான் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக பொதுவாக்கில் இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் கருவிடக்கூடிய சென்னிமலைன்னு சொன்னேன். இங்கிருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இடிந்தகரை இருந்தது. இடிந்தகரையில் 3 ஆண்டு காலம் அந்த மக்கள் தண்ணீர் ஒருவராக வைத்து எங்களை கண்ணுக்குள் வைத்து பார்த்தது போல தினசரி காவல்துறை வந்து தூக்கிட்டு என்ன போயிட்டு என்ன செய்யறதுன்னு ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி 1000 பேர் படுத்திருப்பாங்க. கரூர் எனக்கு சொந்த ஊர் கிடையாது. கரூர் மணல்கொள்ளை போராட்டத்துல பல முறை தாக்குதல் பொழுது மக்கள் தான் பாதுகாத்தாங்க. இது மாதிரி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகளை செஞ்சுட்டு இருக்கோம். மக்களை பொறுத்த வரைக்கும் கூட நம்பிக்கை வைக்கக்கூடிய வலிமையான தலைமை இல்லைங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தேர்தல் அரசியல் என்பதற்கான ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. இந்த வரலாறு பொறுத்தவரை இதற்கும் தேர்தல் அரசியலுக்கும் மக்கள் போராட்டங்களுக்கு இணைக்கக்கூடாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து முகிலனே 234 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கூட இந்த தேர்தல் அமைப்பில் எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சில சீர்திருத்தங்கள் செய்ய முடியும், ஆனால் நிலைமைகளை மாற்ற முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதுதான் இன்னைக்கு வரலாற்றுல திரும்ப திரும்ப படிப்பனை ஆகி கொண்டிருக்குது. இந்த தேர்தல் அரசியல் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கான உத்தி. இன்று தமிழ் தேசியம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தின் மீதான தமிழ் தேசியுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இனம் என்ற ஒரு இனமே இனி ஒரு 50 ஆண்டுகள் கழித்து இருக்குமா என்ற கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதான் பேசுறோம். வெறும் மணல் கொள்ளையா பேசுவதில்லை. மணல் கொள்ளை நடப்பதற்கான காரணம் என்பது இந்தியாவில் வேற எங்கேயும் மணல் கொள்ளை இல்லை. மணல் குவாரிக்கு அனுமதி கொடுப்பது இந்திய அரசு, தமிழக அரசு அல்ல. தமிழக அரசு திட்டத்தை போடலாம். இந்தியர்களுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை தான் அதற்கு அனுமதி கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கருவிகளை வைத்து மணல் கொள்ளை அடிப்பதற்கு இந்திய அரசு ஏன் துணைவாரை கொண்டிருக்கிறத தடுக்காமல் இருக்குன்னு சொல்லி சொன்னா, காவிரியில வந்து மணல் இருந்தால் டெல்டாவில் விவசாயம் நடக்கும். ஏன்னா காவிரியில மணல் இருந்தாலே 50 டிகிரி தண்ணி புடிச்சு வைக்க முடியும். அந்த தண்ணீரை வைத்து தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் வரலன்னா கூட ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே காவிரி ஆற்றுல சட்டவிரோதமாக கர்நாடக அணை கட்டுவதற்கு இந்திய அரசு துணை போச்சு. அதே போல கர்நாடகாவில கிட்டத்தட்ட 40,000 ஏரிகளை புதிதாக குளங்களை வெட்டினார்கள். அது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய ஏரி குளங்கள் எல்லாமே வரக்கூடிய ஓடை நீரை சேகரித்து வைக்கிறது. ஆனா கர்நாடகா அப்படி இல்லை, எல்லாமே கட்டி காவிரியிலிருந்து நீராற்று பாசனம் நீராறு திட்டத்தின் மூலம் ஏரி குளங்களை கொண்டு வராங்க. இங்க காவிரி பிரச்சனை இங்க பேசணும்னா நாம் திரும்ப திரும்ப சொல்லுவது காவிரியில் இருக்கக்கூடிய, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய, கேஆர்எஸ் சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர், கபினி, ஹேமாவதி, ஏரங்கி அணைகளை மட்டும்தான் பேசுறோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய காவிரி தண்ணீர் முழுக்க கர்நாடகத்துக்கு கொண்டு போகப்படுது. கர்நாடகாவில வந்து மழை உருவாகக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய குடகு பகுதி முழுக்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருந்த மரங்களை பூரா வெட்டி அங்க நிலம் காப்பியா இருந்ததை வெயில் காப்பியா மாத்திட்டாங்க. மழை வளர்ச்சி குறைத்தார்கள். வரக்கூடிய தண்ணீரை முழுக்க மாற்றி வேறு இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். அணைகள் கட்டி இருக்கிறார்கள். மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் மேலாக மேட்டூர் அணையினுடைய கொள்ளும் அளவிற்கு மேலாக இந்த இடத்தில் தமிழகத்துடைய எல்லைப் பகுதியில் ஒரு அணையத்தின் வேலையை தீவிரமாக செய்கிறது. மத்திய அரசு அதற்கு ரகசியமாக இந்திய அரசு செய்வதை கொண்டிருக்கிறது. காரணம், இவர்களுக்கு எல்லாம் டெல்டாவில் தண்ணீர் இருந்தால் விவசாயத்தை கைவிட மாட்டார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் 8 மாவட்டத்தில் மட்டும் 300,000 கோடி ரூபாய்க்கு நிலக்கரி இருக்கிறது. இந்த நிலக்கரி நெய்வேலி போன்ற மாதிரியான நிலக்கரி அல்ல, திறந்த வெளியில் வெட்டி எடுக்கக்கூடிய பகுதி அல்ல. இந்த நிலக்கரிக்குள் மீத்தேன் இருக்கிறது, கோல்பெட் மீத்தேன் என்று அழகாக சொல்றாங்க சிபிஎம் என்று, அந்த மீத்தேனை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நிலக்கரிக்கு கீழே செயல்கிறது வண்டல் மதுக்குள்ள மீத்தேன் இருக்கு, இந்த மீத்தேனையெல்லாம் எடுத்தாத்தான் அந்த நிலக்கரி எடுக்க முடியும். இல்லைன்னா அந்த நிலக்கரி முழுக்க தீப்பற்றி விடும் என்பதால மீத்தேன் எடுக்கின்ற திட்டமும் மீத்தேன் எடுக்கின்ற திட்டத்தின் தொடர்ச்சியாக நிலக்கரி இருக்கின்ற அகவாய் பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அகவாய் பண்ணக்கூடிய நீண்ட நடிகை திட்டம் இந்திய அரசு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாராட்டு படுகையிலும் இப்போது இதே போல ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது, வைகாட்டு படுகையிலும் இருக்கிறது, தாமிரவனப்பள்ளி ஆற்று படுகையிலும் இருக்கிறது. இந்த அகவாய் பணிகள் முழுக்க நிலக்கரி எடுப்பதற்காக அகவாய் அறிவு நடக்கும் பொழுது தமிழகம் முழுக்க பாலவளமாக மாறும். ஈழத்தில் இன்று பல லட்சம் பேர் அகதியாக போயிருக்கிறார்கள், நாளை தமிழகம் அமைந்தாலும் அவர்கள் திரும்பி வர முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற சுரங்கத்திற்காக முழுக்க பறிக்கப்படும் பொழுது மீண்டும் திரும்பி வருவதற்கு இடம் இருக்காது. இப்படியான நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு திட்டமிட்ட வகையில், ஏனென்று சொன்னால் தமிழகம் ஒரு 5000 ஆண்டுகால வரலாறு கொண்டது என்பது மட்டுமல்ல, 11 ஆண்டுகளாகவே இந்தியா தோன்றுவதற்கு முன்பிருந்தே இந்தியா என்று இந்த அரசால் இந்திய அரசு என்று 1948 அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே தமிழகம் தனக்கான அரசை அமைத்துக் கொள்வதற்கான கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. இன்று வரை இந்தியா எத்தனை விதமான சதி திட்டங்களை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாழ் வார்ப்பதற்கும் பார்ப்பனை சக்திகளுடைய செயல்பாட்டில் இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தாலும் தமிழகம் அதற்கு பெரும் தடையாக இருக்கிறது. அதனால என்ன பண்றாங்க, தொடர்ந்து தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை அளிப்பது, தமிழகத்தின் உரிமையை அளிப்பது, தமிழ்நாடு என்ற ஒரு இனமே இல்லாமல் அளிப்பது என்ற முறையை கையாள்வதற்கான வடிவங்களை கையாளுகிறார்கள். அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய எல்லைகளை அண்டை தேசங்களுக்கு கொடுத்தாங்க. 1956 மொழிவெளி மாநிலங்களா பிரிக்கப்படும் பொழுது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அண்டை தேசங்களோடு நீர் பிரச்சனை தான், பாலாறு காவிரி முல்லைப் பெரியாறு தான், அமராவதி பவானி. ஆனா இது எல்லாமே தமிழகத்துடைய எல்லைக்குள் இருந்த பகுதிகள். நியாயமாக மலை உச்சியில் கணக்கெடுத்துக் கொண்டு செய்திருந்தால் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்திருக்கு. முல்லைப் பெரியாறு இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டம் 1956 வரைக்கும் கேரளா வந்து வலிக்கிறமே கிடையாது, மதுரை வந்துதான் போகணும். ஆனா இன்னைக்கு அது தமிழ்நாட்டுடைய எல்லையை அவர்களுக்கு கொடுத்துட்டு குளமாவது மேலாவது சில தலைவர்கள் பேச, இதை பற்றி பலரும் மக்களை இன்று இருக்க இன்னைக்கு நம்முடைய பகுதியை பூரா கேரளாவை பிடித்து போட்டு கேரளாவை தண்ணி கொடுக்க மாட்டேங்குது போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க சித்தூர் மாவட்டம் முழுக்க தமிழகத்துடைய பகுதி, சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவை கொடுத்துட்டு சித்தூர் மாவட்டம் குறுக்க ஆந்திரா 22 அணையை கட்டிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதியை பூரா கேரளாவிற்கும் கர்நாடகத்தையும் கொடுத்துட்டு காவிரியில தண்ணி வரலாம், பவானியில் தண்ணி வரலாம், அமராவதியில் தண்ணி வரலன்ட்டு வரணும். தமிழகம் திட்டமிட்டது தமிழ்நாடு ஏன் என்று சொன்னால், இந்திய அரசாங்கம் அண்டை தேசங்களோட தமிழகம் முரண்பட்டு இருக்கிறதுக்காக இப்படி பண்ணினாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணல, தமிழ் இந்தியா அரசு கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய எந்தெந்த தேசிய இனங்கள் விழிப்புணர்வா இருக்குதோ அதனுடைய இன எல்லைகளை பூரா அண்டை தேசங்களுக்கு மாத்துறாங்க. மராட்டியும் ஒரு விழிப்புணர்வு பெற்ற தேசியனும் அவனுடைய எல்லைகள் புடிங்க என்ன பண்ணாங்க, இங்க கர்நாடகத்தினுடைய பெல்கான் அவருடைய பெல்கான் மாவட்டத்தை கர்நாடகத்தோட சேர்த்துனாங்க, நாகாலாந்தோடைய 2 மாவட்டத்தை பிடிங்கி மணிப்பூரோட சேர்த்துனாங்க. நாம் எல்லா விஷயத்தையும் பார்ப்பது இது ஏதோ இப்போது நடப்பதல்ல, எடப்பாடி வந்த பின்னாடி நடப்பதல்ல, மோடி வந்த பின்னாடி நடப்பதல்ல, திட்டமிட்டு இந்தியா என்ற ஒரு தேசத்தை இந்தியா என்ற நாடாக இருக்கிறது பல்வேறு தேசியங்களை இணைத்து இந்தியாவே ஒரு தேசமாக இந்தி மொழி பேசக்கூடிய தேசமாக இங்கே முழுக்க சாதிய கட்டமைப்பை மேலிருந்து பார்ப்பனியத்தின் தலைமையிலே பார்ப்பன தலைமையிலே கீழ் வரைக்கும் சாதிய கட்டமைப்புள்ள நாடாக தொடர்ந்து வைத்துக் கொள்ள தேசமாக மாற்றுவதற்கு இந்தி இந்தி இந்தியா என்ற வழிமுறையிலே இந்தியாவும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய இனமாக முதன்மை இனமாக பார்ப்பனியத்திற்கு எந்த விதமான வகையிலும் இங்கே பாதுகாப்பு கொடுக்காத இனமாக தமிழ் தேசியம் இருக்குது. இன்னைக்கு வந்து மராட்டியத்தில் விழிப்புணர்வு தேசியமான மராட்டியத்திலும் சரி, காஷ்மீரிலும் சரி, பஞ்சாபிலும் சரி, நாகாலாந்து பகுதியிலும் சரி, இன்று வந்து பாரதியினர் கட்சி ஆட்சிக்கு வர முடிஞ்சிருக்குது. ஆனா தமிழகத்தில் அவர்கள் இன்னும் நோட்டாவோட தான் பேட்டி போட்டு விட வேண்டிய நிலைமை இருக்காது. தமிழகத்தில் கூட பாரதியினர் கட்சியை தொழில் சோதனை ஒன்று சேர்த்தியவர்கள் இப்ப ஏற்கனவே பேசணும், வாக்கு வங்கி கட்சிகள் தான். 98 வரைக்கும் அந்த கட்சியை சீங்குவதற்காக கிடையாது, முதலில் அதிமுக தூக்கி கொண்டு வந்தது, பின்னாடி திமுக தூக்கி கொண்டு வந்தது, தமிழ்நாட்டுடைய கிராமம் கிராமமாக இவர்கள் தூக்கி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய எல்லா கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு காலத்தில் துணை போய் நின்றவர்கள் தான், அவருடைய கூட்டை விரும்பியவர்கள் தான், இன்னைக்கு அதை எதிர்த்து பேசுறாங்க. அப்ப இவரெல்லாம் செய்தவருடைய செயல் தான் இன்னைக்கு இவருடைய நெருக்கடியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் வாக்கு வங்கி கட்சியுடைய நிலை. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே தேர்தல் அரசியலை நாம் மையப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தமிழகம் முதலில் தனக்கான தற்சார்புள்ள ஒரு அரசை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது இந்த தேர்தல் முறையால் நடக்காது. ஈழத்தில் வந்து பிரபாகரனுடைய போராட்டத்தை, தமிழக விடுதலை போராட்டத்தை இங்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க. ஈழத்தில் பிரபாகரன் வந்து தேர்தல் அரசியலை ஏற்றுக்கல, ஆனா இங்க இருக்கிறவங்க கூட என்னது நாங்க வந்தால் செய்துவிடுவோம் என்று தேர்தல் அரசியல் முன்வைக்கிறார்கள். இது ஒரு தவறான போக்கு. இங்கே நாம் பேச வேண்டியது தமிழகம் உரிமை இழந்த தேசியமாக இருக்கிறது, கொத்தடிமை தேசியமாக இருக்கிறது, அத்தனையும் அடக்கப்பட்ட தேசியமாக இருக்கிறது. தமிழகம் தனக்கான அரசை, தனக்கான நிலையை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை பெற்ற இனமாக மாறுவதை மாற வேண்டும். இது ஏதோ பிரிவினையோ அல்லது தமிழ்நாடு தனியாக அமைய வேண்டும் என்பது சட்டவிரோதம் அல்ல. இது ஐநா சபையை ஏற்றுக்கொண்டது, உலகளவில் ஏற்றுக்கொண்டது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் திருமணம் செய்யும் பொழுதே அவர்களுக்கு விவாகத்துரிமை இருக்கிறது. விவாகத்துரிமை இருப்பதால் அவர்கள் வந்து திருமணம் ரத்தாகிவிடுவது இல்லை. ஒருவருடைய உரிமையை ஒருவர் மறுதளித்தால் அங்கே மனமொழி ஏற்படுகிறது. அதுபோல இந்த கட்டமைப்பில் எங்களுடைய உரிமைகளை பறித்து விட்டு அடிமையாக அரசு நடத்தி கொண்டிருப்பதை எப்படி நான் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? தேர்தல் விஷயம் என்பது இந்த பிரச்சனையை காணடிப்பதற்காக செய்கின்ற வேலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.
நீங்கள் தற்பொழுது சுற்றுச்சூழலுக்காக குரல் கொடுத்து வருகிறீர்கள், ஆனால் முன்னொரு காலத்திலே தீண்டாமை அல்லது சாதி எதிர்ப்பிற்காக குரல் கொடுத்து வந்தீர்கள். இப்பொழுது அதற்காக குரல் கொடுப்பதாக தெரியவில்லையே, அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா ஐயா?
நான் வந்து 97 சாதி எதிர்ப்பு போராட்டத்தில் எண்ணற்ற போராட்டங்களை முன்னின்றவீங்க. இந்த இளவரசன் திவ்யா பிரச்சனை நடந்தது இல்ல, அது மாதிரி ஒரு எங்க பகுதியில் ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, ரெண்டு பேரும் விசைத்தீர் கூடத்துல வேலை பார்க்கறாங்க. விசைத்தறி கூடத்துல இருந்தவங்களை பூராமே ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு எங்கேயோ போயறாங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கான்னு தெரியாது. அந்த ஊரையே வந்து முழுக்க கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ நாங்க டெல்லியில வந்து அந்த ஈழத்தமிழர் சர்வதேச மாநாடு ஒண்ணு 1997 இறுதியில வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில வந்து நடந்தது, அதுக்காக அங்க போயிட்டோம். இந்த சம்பவம் கேள்விப்பட்டோடனே ஊர்ல வந்தோன்னா ஒரே நாள்ல 2000 பேருக்கு திரட்டி ஒரு மிகப்பெரிய பேரை நடத்தணும். எங்களை அப்பவே கொள்ளுவதற்கு வந்து வீட்டுக்கு 1000 ரூபா போட்டு 6 லட்சம் ரூபா வசூல் பண்ணி 150 எங்க வீட்டுக்கு அருகாமலே கொண்டு வந்து வச்சாங்க. லைட்ட பொழுது நான் நேரா அந்த டிஎஸ்பி கூப்பிட்டு பேசினேன், பெருந்தரையப்ப டிஎஸ்பி கூப்பிட்டு பேசி இவ்வளவு சொன்னேன், இவ்வளவு பேருக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க, எனக்கு அது வருத்தம் இல்ல, எப்படியா சந்திக்கணுங்கிற வழிமுறை எங்களுக்கு தெரியும். ஆனா வந்தாங்கன்னா சாக போறது கூலிக்கார சாதிக்காரனா இருப்பானே, கூலிக்கார கவுண்டரா இருப்பானேங்கிறத கவலைப்படுறத. என்னுடைய சொந்த அக்கா வீட்டுல கூட பணம் வாங்கிட்டு வந்தாங்க கொலை பண்றேன்ட்டு. அதனால நாங்க சாதியத்தை வந்து பிரச்சனையை கையாள்வது மக்களை திரட்டி எண்ணற்ற புதிய புதிய வழிமுறைகள் வந்து கையாண்டிருக்கோம். இப்போ அந்த சூழல் போராட்டம் முழுமையாக அது பெருவாரியா போய் நாம் நேரடியா நின்று கள செயல்பாடுகள் இருக்க முடியதில்ல. ஆனா கடந்த காலங்களில் எண்ணற்ற கள செயல்பாடுகள் சாதிய பிரச்சனைகளை முழுக்க நாங்க என்ன பண்ணுவோம்னா சாதி ரீதியான வகையில மக்களுக்குள்ள வந்து முரண் ஏற்படாம சாதி ஆதிக்கவாதியை தனிமைப்படுத்தி வழக்குகள் தொடுத்ததே கிடையாது. நாங்க சாதி பிரச்சனைகள்ல சாதி ஆதிக்கவாதியை தனிமைப்படுத்தி மற்ற மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி செய்கின்ற வேலையை நாங்க செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் வரைக்கும் யாரும் செய்யாத அனுபவங்கள் அதெல்லாம் அவர் மிகப்பெரிய அனுபவமா இருக்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசுவோம். ஒரு பிரச்சனை இல்ல, நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இப்படி கையாண்டிருக்கோம். இன்னைக்கு வந்து அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் வந்து 90களுக்கு பின்னாடி வந்தது. நாங்கெல்லாம் வந்து 89 வேலைகளை செய்யறோம், தீவிரமா செஞ்சிருக்கோம். எந்த ஊருக்குள்ள போனாலும் எல்லா மக்களையும் எங்களோட நாங்க சேர்த்திக்க முடியும். அதாவது பிரச்சனைக்காக ஒரு சாதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நம்ம போனோம்னாலே அங்கிருந்த ஆதிக்க சாதி மக்களையும் அந்த சாதி ஆதிக்க உணர்வுகளையும் இருக்கா பாத்தீங்களா, அதுல அந்த ஆதிக்க மட்டும் தனிமைப்படுத்தி மற்ற எல்லாத்தையும் எங்களோட சேர்ந்துட்டு அந்த வேலைகளை செஞ்சிருக்கோம். ஒன்னா சேர்த்திடுவோம், இல்லைன்னா அவர் நியூட்ரலாகி வச்சிருவோம். அவர் வந்து அவங்கள துணை போகாம பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா இவன் வந்து பார்ப்பனியத்துக்கு இவனும் பலியாக இருக்கான். இவன் கவுண்டர் என்ன போய் இவனை பூசம் பண்ண முடியுமா, தேவர் போய் பூசம் பண்ண முடியுமா, இல்ல முதலியார் போய் பூசம் பண்ண முடியுமா? இவன் பார்ப்பனிய கருத்திகளுக்கு எல்லாரும் பலியாக இருக்காங்க. பார்ப்பனர் அவன் அவன் இயல்பா இருக்குது, மற்ற எல்லா சாதிக்காரரும் தான் மேல் மற்றவங்க கீழேங்கிற கருத்திகளுக்கு பலியாக இருக்காங்க. அப்ப அதை வந்து நம்ம முன்கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமைங்கிற வகையில் நாங்க அப்படி பணியாற்றோம். நாங்க வந்து சாதி தீண்டாமைக்கு எதிராக ஒரு 5 முழக்கங்களை முன்வைத்து 80களில் வந்து நாங்க ஒரு இயக்கங்கள் தொடர்ச்சியா மக்கள்கிட்ட கட்டமைப்போம். சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, சாராயம் மற்றும் அனைத்து வகை போதைப் பொருளுக்கு எதிராக, அதிகாரவர்கள் அத்துமீறலுக்கு எதிராக, லஞ்ச ஊழலுக்கு எதிராக, ஆபாசுக்கு எதிராகன்னு பெருவாரியான மக்களை அமைப்புப்படுத்தி 1000 மக்கள் நாங்கள் எங்க ஊர்ல எல்லாம் வேலை செய்ததெல்லாம் 1000 மக்கள் கைதட்டுனா கூடுவாங்க. அப்படித்தான் வேலை செஞ்சிருக்கோம். அதனால நாங்கள உயிரோடு இருந்துட்டு இருக்கோம். திருமணம் நடந்த பின்னாடி என்னுடைய மனைவியுடைய பாட்டி கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரரு, உங்க சக்கிலி மாப்பிள்ள எப்படி இருக்காருன்ட்டு. ஏன்னா நாம் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்களோட தான் கூட இருப்போம். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இப்படியெல்லாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு. நான் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு இதுதான் மகிழ்ச்சியா இருக்குது. நான் பிறந்த சாதியை சொல்லி சொல்லி எனக்கு அவமான மொழியில இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களோட சேர்த்து சொல்றேங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான வந்து நான் வந்து உண்மையா நான் வாழ்ந்திருக்கேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க பல பிரச்சனைகள் கையால ஒரே புறக்கணித்த நிகழ்வுகள்லாம் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. ஊரினுடைய முதன்மையா இருக்கிறவங்களை கூட நிகழ்வுகள்ல பொது நிகழ்வுகள்லயே ஊரே புறக்கணித்த வரலாறுலாம் பலது இருக்கு. நம்ம நிறைய பேசுவோம் அப்படியான சாதி தீண்டாமை கொடுமைகள், சாதி தீண்டாமை அந்த சாதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல அந்த மக்களுக்கு துணை நிற்பவர்களும் என்ன முறையில எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குங்க இல்லைங்க. அதுவும் ஒரு பெரிய நிலைதான். அதனால நமக்கு ஏன்னா நாம இந்த வேலைக்கு வரும்போதே நமக்கு தெரியும் என்ன நடக்கு, நாம் எப்படி எதிர்கொள்ள போறோம்ட்டு. அதனால எல்லாமே மகிழ்வா எடுத்துக்கிறது, நம்ம எந்த விதமான வருத்தமும் நாம் பட்டுக்கிறது இல்லை.
மிக நல்லது முகிலன், மிக நீண்ட நேரம் எடுத்து எமக்கு விரிவான தெளிவான பதில்களை தந்தீர்கள். உங்களது வேலை பழுவின் மத்தியிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக நெஞ்சார வாழ்த்தி SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களது செயற்பாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
எனக்கும் இப்படி ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை, ஒரு நிலைமையை ஏற்றுக் கொடுத்திய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம்.
The 2018 SBS National Languages Competition. Have you entered? The competition is open to anyone learning a new language until the 18th of November. For more information, visit sbs.com.au/NLC18.